கண்ண மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான பேட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரம்.
தமிழ் திரையுலகில் பட்டுச்சால்வையுடன் பவனி வரும் கவிஞர்களுள் பிரைசூடனும் ஒருவர். அவர் தொட்டு சென்ற பாடல்கள் எல்லாம் தெவிட்டாதவை.
உயிரே உயிரின் மொழியே, பேசும் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள். உயிரே உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயிதுவே.
தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கக்கூடிய பல பாடல்களை ரசிகர்கள் மனதில் விதைத்துள்ளீர்களே, உங்களுக்கு சினிமாவில் பாடல் ஆசிரியர் என்ற அங்கீகாரம் தந்த பாடல் எதுவென்று கூறுங்களேன்.
பல பாடல்களே இருந்தாலும் ஒரு சமூக அங்கீகாரம். எனக்கு தமிழக அரசினுடைய விருது நான் எழுதிய சோலை பசுங்களியே என்ற பாடலில் ராஜகிரண் படம் என்ற ஆசாமின் மனதிலே அது ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது. அந்த வகையில் இந்த எனக்கு அந்த பாடல்களை வந்து எப்பொழுதும் அதில் நான் சில ஒப்பீடுகளை சொல்லியிருப்பேன். தங்கு நிற தாமரையை செங்கரையான் தின்னுடுவோம், மஞ்சமுக மல்லிகையை மங்கரையான் மாத்திடுமோ, கற்பூர கட்டி ஒன்று காத்துல போனதடி, செந்தூர வாழை ஒன்று சேத்தில் சாய்ந்ததடி என்று எழுதியிருப்பேன். அதுபோல் பந்தக்கால் நட்டபுள்ளம் மண்ணெடுத்து மூடலியே, வாங்கி வந்த மல்லிகப்பு வாசமென்னும் புகழியே என்ற ஒரு வரிகளை எல்லாம் தொட்டு காட்டியிருப்பேன். அப்படி ஒரு இலக்கிய வரிகளை தொட்டோமோ என்ற ஒரு தங்கத்திலே தாலி பண்ணி தங்கத்துக்கு போட்டேனே, தங்கி அவள் வாழவில்லை தட்டுக்கட்டு போனேனே என்ற ஒரு அந்த சொல்லாற்றல் நானும் ஒரு கவிஞன் என்று அடையாளம் கட்டியதற்கு உதவுவதாக எப்பொழுதும் என்னுடைய நினைவில் எழும். ஆனால் பக்தர்கள் பாடலில் எனக்கு ஒரு தனி தகுந்த தனி ஈடுபாடு உண்டு. அந்த வகையில் நான் எழுதிய நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும் என்ற பாடலில் ஆணை கட்டி வாழ்ந்திருந்த அப்பன் சுப்பன் காணவில்லை, அன்று முதல் இன்று வரை அக்கிரமம் வாழவில்லை, வெட்ட வெட்ட வாழை தான் அது அள்ளித்தரும் வாழ்வை தான், வெட்டி போட்ட பொண்ணு தான் அதை கட்டி காத்த, வெட்டி போட்ட மண்ணு தான் அதை கட்டி காத்த பொண்ணு தான் என்று எழுதிய வரிகளும், நாம் வாழும் வாழ்வே சில காலம்தான், ஊர் போற்ற வாழ்ந்தால் அது பூக்கோலம்தான் என்று எழுதிய வரிகள் எல்லாம் எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவில் பிறைசூடன் என்ற ஒரு படைப்பாளி இருந்தான் என்ற அடையாளத்தை விட்டு செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதும் என் நெஞ்சில் நிழலாடுகின்ற பாடல்கள் இவைகள்.
நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும். இந்த நிலம் அந்த வானம் அது எல்லோர்க்கும் சொந்தம். அடி சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே, சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே.
நிறைய பாடல்கள், நான் சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே என்ற பாடல்கள் அமரனில், அதுவும் நான் எழுதிய பாடல். அதிலேயே வசந்தமே அருகில் வா என்ற பாடல்களும் நான் எழுதிய பாடல் தான். சந்திரனே சூரியனில் கூட அந்த பாடல்கள் கூட சில வரிகள், கண்ணிலே முள்ளு தச்சால் இமையை மூட முடியுமா, என் நெஞ்சிலே நெருப்பு வச்சா நீரும் அணைக்க முடியுமா, இருப்பதும் இறப்பதும் அந்த இயற்கையோட கையிலே, நான் இறந்த பின்னும் நிலைப்பது என் உயிர் எழுதும் கவியிலே என்று ஒரு வரிகள் எழுதியிருப்பேன்.
அதில் இன்னும் ஒரு வரி எனக்கு பிடித்த வரி.
எந்த வரிகளையா?
பச்சை பயிர் வாழ மண்ணில் களை எடுத்தால்,
களை எடுத்தால் அது நமக்கு சொந்தம், கொலையில் கொடியாரை வெந்தொறுத்தல் பைங்குள் களைகட்டு அதனோடு நேர் என்ற வள்ளுவனுடைய வரிகளை எளிமையாக பயன்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் புதிதாக எதையும் யாரும் எழுத முடியாத அளவுக்கு கண்ணதாசன், மாயவநாதன், பட்டுக்கோட்டை, மருதுகாசி, உடுமலை நாராயண கவி, கேடி சந்தானம் என்று ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உன்னத கவிஞர்கள் எல்லாம் எல்லா படைப்புகளையும் செய்து விட்டார்கள். நாம் வரிமாற்றங்களும் உருவ மாற்றங்களும் செய்து புதிய பரிணாமமாக அளிக்கலாமே அல்லாமல் அவர்கள் தொடாத ஒன்றை நான் தொட்டுவிட்டேன் என்று இருமாந்து கொள்வதற்கு எந்த பாடல்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை.
ஆமாம், தமிழ் சினிமாவில் திரையிசை பாடல்களில் ஆளுமை செலுத்தி வந்த கவிஞர் கண்ணதாசன் கூட சித்தர் பாடல்களை மிக லாபகமாக கையாண்டு பல பாடல்களை எழுதியுள்ளார்.
கண்ணதாசனை பற்றி குறிப்பிடும் பொழுது நான் சொல்வேன், ஒரு வணிகன் பிறப்பால் செட்டிநாட்டு வணிகன் எங்கள் கவியரசு கண்ணதாசன். ஒரு வணிகன் கவிஞனானான், தமிழ் வாழ்ந்தது, இன்றைய கவிஞர்கள் எல்லாம் வணிகர்கள் ஆனோம், தமிழ் வீழ்ந்தது என்று நான் ஒரு மேடையிலே பதிவு செய்தேன்.
கவிஞர், உங்களையும் சேர்த்தா கூறினீர்கள்.
ஆமா, நான் உள்பட என்று அந்த மேடையிலே பதிவு செய்ய.
உங்கள் கவிதை ஈடுபாடும் மற்ற இலக்கிய செயற்பாடுகளையும் கலையாகவா தொழிலாகவா எடுத்துக் கொள்கிறீர்கள்?
இல்லை, நான் தொழிலாகத்தான் எடுக்கிறேன். நீங்கள் கலை என்று உங்களை நான் ஏமாற்றுவதற்கு தயாராக இல்லை. நான் இன்றைக்கு நான் வசிக்கக்கூடிய வீடு, நான் செல்கின்ற வாகனம், அன்று என் பிள்ளைகள் படிப்புக்கு, என் குடும்பம் நடத்துவதற்குரிய செலவுக்குரிய பணங்கள் அத்தனையும் இந்த திரைப்பட பாடல் தான் எனக்கு பெற்றுத் தருகிறது. ஆனால் அதே நேரத்தில் கலை என்று கலைக்காக நான் செய்கிறேன் என்று பொருள் பெற்றுக் கொள்ளாமல் நான் பாட்டு எழுதுவது இல்லை. ஆனால் செய்கின்ற தொழிலில் அந்த கலைக்கு ஒரு ஒரு மகுடத்தை சூட்ட முடியுமா? அந்த கலைக்கு ஒரு சிம்மாசனத்தை அமைத்து தர முடியுமா? அல்லது நான் கற்ற கலை அல்லது இறைவன் எனக்கு அருளிய அந்த கலைக்கு உண்மையானவனாக நான் இருக்க முடியுமா என்ற தடுமாறும் இந்த போராட்டத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
கலைக்காக வாழ்ந்த இலக்கியவாதிகளும் இருந்திருக்கிறார்கள் தானே?
கலைக்காக என்று வாழ்ந்த பாரதி இறந்த பொழுது 23 பேர் தான் அவனுடைய இடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு சென்றார்கள். இன்றைக்கு பாரதியை பாராட்டுகின்ற எவன், எந்த பாரதியானவன் சதை துண்டு துண்டாக ஆக்கிடணும், என் எண்ணம் ஓயுமோ ஜீவன் தாயுமோ என்று எழுதிய அந்த பாரதிக்கு இதம் தரும் அணையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டு மாறி படிமிகுந்து இடிவுற்றாலும் விதந்திரு கோடி என்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவியின் என்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாடிய மகாகவி பாரதி வாழ்வியலில் பொருளாதார சீர்குலைவால் அல்லல் மிகுந்த அல்லலுக்குள்ளானார். ஆக கலைக்காக மட்டுமே வாழ்ந்த கவிஞர்கள் என்று இல்லாமல் இல்லை. ஆனால் பாரதி பாரதிதாசனுக்கு பிற்பு வகுந்த கவிஞர்கள் எல்லாம் பாடலாசிரியர்களாக ஒரு மறுபிறப்பு எடுத்தார்கள். அவர்களுக்கு சினிமா என்ற ஒரு வணிக நோக்கத்தோடு கூடிய வாய்ப்புகள் கிட்டிய காரணத்தினாலே அவர்கள் கலையை பொருளீட்டுவதற்கு மட்டுமல்லாமல் பொருளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது தங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான பொருளை தருகின்றதற்கு அந்த கலையை ஒரு யுக்தியாக பயன்படுத்தினார்களே ஒழிய வெறும் பொருளுக்காக கலைகளை விற்றார்கள் என்று நான் குற்றச்சாட்டவும் இல்லை. அதே நேரத்தில் வெறும் பொருளை இல்லாமல் அந்த காலத்தில் அரசர் காலத்தில் ஒரு கவிஞன் இருப்பானே ஆனால் அவனுடைய தேவைகளை, அவனுடைய வாழ்வியலை, அவனுக்கு தேவையான அத்துணை பொறுப்புகளையும் அரசும் அரசாங்கமும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே கவிஞன் படிப்பது என்ற ஒரு தொழிலை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசோ அரசாங்கங்களோ அந்த கவிஞனுடைய வாழ்வியலை பற்றி கவலைப்படுவதில்லை. வெற்றி பெற்றவனை மட்டுமே சேர்த்துக் கொள்கின்ற சூழல் இப்பொழுது நிலவுகின்ற காரணத்தினாலே அவன் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மனிதனாக செய்ய வேண்டிய கடமை இருக்கின்ற காரணத்தினாலே அவன் கலையையும் பொருளையும் சரி சதவீதமாக ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்வியலை தொடர வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
பிரைசுடன் நல்ல கவிதைகளை மக்கள் இதயத்தில் சூடியவர், அதேவேளை தரமான தமிழ் இலக்கியத்தை தரணியெங்கும் தேடியவர்.
கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான பேட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரா.